الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن بتكرية سغدر غلي الله بن للي أرغلي سورة مائدة ينري تفسير விளக்க வகுப்பில் இன்றைய தினத்தில் நாம் 72வது வசனத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இதுவரைக்கும் முன்னால் கூறப்பட்ட பல வசனங்களில் யூதர்களுடைய குணநிலங்கள் என்ன, அவர்கள் எத்தகைய கொள்கையை கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பண்பாடுகள் என்ன, அவர்களோடு அல்லாஹ் செய்த உடன்படிக்கை என்பவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா விளக்கமாக சொல்லிக் கொண்டு வந்தான். சகோதரர்களே, ஏற்கனவே நாம் ஞாபகமூட்டிய ஒரு விஷயம்தான், இந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லுவது வெறுமனே நாம் அறிவு பெறுவதற்காக மட்டுமல்ல. யூதர்கள் இப்படி இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இப்படி இப்படியெல்லாம் அவர்களிடம் தீய குணங்கள் இருந்தது, அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை எல்லாம் அவர்கள் முறித்தார்கள், இப்படி அவர்களை பற்றிய ஒரு அறிவை நாம் அடைந்து கொள்வது என்பது மட்டுமல்ல இதனுடைய நோக்கம். மாறாக நாம் எச்சரிக்கை பெற வேண்டும், அவர்கள் நடந்தது போன்று, அவர்கள் உடன்படிக்கைகளை முறித்தது போன்று நாமும் என்ன செய்துவிடக்கூடாது, அல்லாஹ்வோடு செய்திருக்கும் உடன்படிக்கையை முறித்துவிடக்கூடாது என்ற அந்த பாடத்தை படிப்பினையை நாம் பெற வேண்டும். சகோதரர்களே, யூத கிறிஸ்தவ யூதர்களுடைய விவரங்களை சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹு தஆலா இப்போது 72வது வசனத்தில் கிறிஸ்தவர்களின் பக்கம் கவனத்தை செலுத்துகின்றான். கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றிய சில தகவல்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரப்போகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் இப்போது எமது காலத்தில் நாம் காணக்கூடிய கிறிஸ்தவர்களிடம் அது இருக்கிறதா இல்லையா என்று ஆய்வு செய்த பிறகுதான் இந்த வசனத்தின் உண்மை நிலையை நாம் அறிய வேண்டும் என்பது கிடையாது. அப்படிதானே, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் நிச்சயமாக அது அவர்களிடம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான், 72வது வசனத்துடைய ஆரம்பத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், லக்கத் கஃபரல்லதீன காலூ இன்னல்லாஹ ஹுவல் மசீஹ் இப்னு மரியம். ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் மசீஹ் என்றும் அவர்களுக்கு சொல்வார்கள். மசீஹ் இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம் என்றும் என்ன அவர்களுக்கு சொல்லப்படும். குர்ஆன்ல சூரத்து நிசால் அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரான்ல அல் மசீஹ் ஈசா இப்னு மரியம் என்று ஒரே இடத்தில் இரண்டையும் சேர்த்து சொல்கின்றான். ஒரே இடத்துல இரண்டையும் சேர்த்து சொல்கின்றான். அப்ப மரியம் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு பிள்ளை பிறக்க போவதாக சோபனம் சொல்லப்பட்ட நேரத்தில் அல் மசீஹ் ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா மசீஹ். இப்ப மசீஹ் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லும் போது உலமாக்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சுமார் 6 கருத்துக்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது ஒரு கருத்தும் கூட என்ன. அப்ப அந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கு அவசியப்பட்டதல்ல, ஏற்றமான ஒரு கருத்தாக எது சொல்லப்படும் என்றால் மசீஹ் என்றால் மசஹ என்றால் எங்களுக்கு தெரியும் அரபுல தடவினான் என்பது அர்த்தம். அப்படிதானே, மசஹ என்றால் தடவினான். அல் மஸ்உ அலல் ஹுஃபைன், ஹுஃபைனுடைய சட்டம் நாங்கள் படிச்சிருக்கிறோம், கால் உரை மீது மசுஹ செய்வது. அப்ப மசஹ என்றால் தடவினான் என்பது அர்த்தம். அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த மசீஹ். இந்த மசீஹ் என்ற வார்த்தைக்கு வந்து இரண்டு விதமான அர்த்தம் கொள்ளலாம். ஒன்று தடவப்பட்டது என்ற அர்த்தமும் சொல்வார்கள், தடவக்கூடியது என்ற அர்த்தமும் சொல்வார்கள். அதாவது தடாவி விட்டவர், தடாவப்பட்டவர். தடாவி விட்டவர், பிறகு என்ன, தடாவப்பட்டவர். இப்போ ஒரு ஆளை பார்த்து இவர் மசீஹ் என்று சொல்றான்டா, இவர் தடாவினார் என்ற அர்த்தத்திலேயும் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்ன, இவர் தடாவப்பட்டவர் என்ன, அவரை வந்து தடவி விட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தமும் சொல்லலாம். இப்ப இந்த மசீஹ் என்ற வார்த்தை எங்களுக்கு தெரியும், ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு பாவிக்கப்படுவது போன்று இன்னும் ஒருவருக்கும் பாவிக்கப்படும். அது யாரு? மசீஹ் என்ற வார்த்தைய தஜ்ஜாலுக்கும் பாவிக்கிறோம். அப்படிதானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதை ஓதி முடித்து விட்டால் நான்கு விஷயங்கள்லிருந்து பாதுகாப்பு தேட சொன்னார்கள். அதுல ஒன்றுதான் என்ன, வமின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால். அப்ப அங்கேயும் மசீஹ் என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால உலமாக்க சொல்லுவாங்க அது மசீஹு தலால், இந்த தஜ்ஜால் வழிகேட்டினுடைய மசீஹ். மசீஹுல் ஹிதாயா யாரு, ஈசா அலை சலாத்து வசலாம். இரண்டு மசீஹ் இருக்கிறார்கள், ஒரு மசீஹ் மசீஹுல் ஹிதாயா நேர்வழியினுடைய மசீஹ், அடுத்த மசீஹ் யாரு, மசீஹு தலாலா வழிகேட்டினுடைய மசீஹ். அல்லாஹு தஆலா என்ன செய்யல, இந்த மசீஹ் என்ற வார்த்தையை குர்ஆன்ல தஜ்ஜாலுக்கு சம்பந்தப்படுத்தி என்ன செய்யல, குர்ஆன்ல செய்தி வரல, ஆனா ஹதீஸ்ல வருகிறது. மசீஹ் என்ற வார்த்தை இருவருக்கும் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிகிறோம். அப்ப ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உலமாக்கள் அர்த்தம் சொல்கிறார்கள் என்ன, மசீஹ் என்றால் அவர் தடவி விடுபவர் என்று சொல்லி. ஏன்னா அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த அற்புதங்கள்ல ஒன்றுதான் என்ன, நோய் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற நோய்களை எல்லாம் தடவி விடுவார். அதாவது நோய்களை அவர் குணப்படுத்துவார் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு என்று அல்லாஹ் சொல்றார். இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அற்புதங்கள்ல உண்டு. நோயாளிகளை தடவி விட்டார்ன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், அவருடைய நோய் குணமடைந்து விடும், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. அப்ப எனவே அந்த நோயை சுகப்படுத்தக்கூடிய அந்த தடவுதல் என்ற அர்த்தத்தில் தான் அவருக்கு மசீஹ் என்று சொல்லப்பட்டது என்று ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த மசீஹ் என்றதுக்கு என்ன விளக்கம், வேறு கருத்துக்களும் சொல்லியிருக்கிறார்கள், இது ஏற்றமானதாக இருக்கிறது. சரி, தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் மசீஹ் என்று சொல்லப்படுறதுக்கு அதுக்கும் பல காரணங்களை அந்த வார்த்தையை வைத்து உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அவனுடைய ஒரு கண் குருடானவன், அவனுடைய கண் அப்படியே மூடப்பட்டிருக்கிறது, தடவி அப்படியே மூடப்பட்டிருக்கிறது அது. எனவே அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு மசீஹ் என்ற அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. ஒற்றை கண்ணன், ஒரு கண் குருடானவன், அப்ப அவனுடைய ஒரு கண் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது மூடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில வந்து அவருக்கு மசீஹ் என்ற வார்த்தையை தஜ்ஜாலுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இங்கு லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மசீஹ் இப்னு மரியம், மசீஹ் இப்னு மரியம் ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள்தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் நிராகரித்து விட்டார்கள், அதாவது காஃபிராகி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே கிறிஸ்தவர்களிடத்தில் இப்படி ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்கள் இயேசுவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்தான் அல்லாஹ் என்று சொல்லப்படுபவன். அல்லாஹ் என்றால் யாரு, அது ஈசா தான். என்ன நம்பிக்கை கொள்கிறார்கள் என்று சொன்னா, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்து விட்டானாம், அப்படியே இறங்கி இரண்டக கலந்து சங்கமித்து விட்டான். அந்த அடிப்படையில் இவர்தான் அவர், அவர்தான் இவர், இவர்தான் அவர், அவர்தான் இவர், இப்படி என்று ஒரு கொள்கையை என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். சகோதரர்களே, ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களே இந்த கொள்கைக்கு முரணாகத்தான் கருத்து சொல்லி இருக்கிறார்கள், இந்த கொள்கைக்கு முரணாகத்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கின்றான். வகாலல் மசீஹ், இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய அவர்தான் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். ஆனால் வகால் அல் மசீஹ், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, யா பனி இஸ்ரவேல், ஏ இஸ்ரவேல் சமூகத்தவர்களே, உஅபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், உங்களுடைய கடவுள் உங்கள் ரப்பும் எனது ரப்பும் ஆகிய அல்லாவை நீங்கள் வணங்குங்கள். உஅபுதுல்லாஹ், அல்லாவை நீங்கள் வணங்குங்கள். ரப்பி வரப்பக்கும், என்னுடைய இறைச்சகனும் உங்களுடைய இறைச்சகனுமாகிய அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் அவர் என்ன செய்தார், அவர் சமூகத்துக்கு சொல்லியிருந்தார். அப்ப எனவே முழுக்க முழுக்க ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு முரணான ஒரு கருத்து தான் அவர்களை என்ன செய்வது, கடவுள் என்று சொல்வது. சகோதரர்களே, உண்மையில் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாபெரிய வழிகேடுகள்ல உள்ளதுதான் உங்களுக்கு தெரியும். சில சமயத்தில் யார் பிரச்சாரம் செய்தாரோ, யார் ஒரு கொள்கையை போதித்தாரோ, அவரையே அந்த கொள்கைக்கு முரணாக பயன்படுத்தி விடுவார்கள். இப்போ உதாரணமாக ஒருவர் சாராயத்துக்கு எதிராக கடுமையாக பேசுறாருன்னு வைங்க, அவரை வளைச்சி பிடிச்சி அவரை ஏமாத்தி அவரையே குடிக்க வச்சு விட்டானோ, அவர் தான் கடுமையாக சாராயத்துக்கு எதிராக பேசினவர், வட்டிக்கு எதிராக கடுமையாக பேசிருப்பார், ஒரு கட்டத்தில் அவரே என்ன வட்டி கொடுக்கிறவராக மாறி விடுகிறார். இப்படி சில ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் மூலமாக என்ன செய்யலாம், சமுதாயத்தில் நடக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாறு என்ன, சிலைகளுக்கு எதிராக கடும் போராட்டம் நடாத்திய ஒரு நபி இருப்பார் என்றால் வரலாற்றிலேயே அது யார் தான்? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்படித்தானே, தனியே தானே தனியே இருந்து ஒரு மாபெரும் சிலை கூட்டத்தை என்ன செய்தார்? உடைத்து சுக்குணுவாக்கி போட்டார். அவர் யாரையும் படை ஒன்றை கூட்டிட்டு வந்து என்ன செய்யல, அதை செய்யல. இப்ப எங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றி கொல்லப்பட்ட நேரத்தில் மக்கால இருந்த காபால் இருந்த அனைத்து சிலைகளும் அகற்றப்பட்டது. அப்படித்தானே, எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து செய்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, முஸ்லீம்களுடைய கைவசமாகி விட்டது. ஏன்னா இப்போது சஹாபாக்கள் ஒரு பெரிய படை இருக்கிறார்கள், யாரு உடைச்சாலும் அங்க கேட்கறதுக்கு என்ன இல்ல, ஆள் இல்ல என்ற ஒரு நிலைமை மாறிவிட்டது. அப்ப ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக என்ன செய்தார்கள்? அப்ப நபி அவர்கள் சிலைகளை உடைத்த இந்த காலப்பகுதியையும் இப்ராஹிம் நபி சிலையை உடைச்ச காலத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப பயங்கரமான காலம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியே அந்த சிலைகளை எல்லாம் என்ன செய்தார்கள், உடைத்தார்கள். பிறகு என்ன நடந்தது, என்ன நடந்து வரலாற்றில் சிலைகளுக்கு எதிராக கடும் போராட்டம் நடத்தி அந்த இப்ராஹிம் நபிக்கே சிலையை வச்சு விட்டான். காபால் உள்ள சிலைகளை உடைக்கும் போது நபி அவங்க ஒரு சிலையை காட்டி இது இப்ராஹிம் நபியினுடைய உருவ சிலை என்று உடைத்தார்களாம். இன்னொரு சிலையை காட்டி இது இஸ்மாயில் நபியினுடைய உருவம் என்று சொல்லி என்ன செய்தார்களாம், உடைத்தார்களாம். அப்ப யாரு சிலை வணக்கத்துக்கு எதிராக கடும் போராட்டம் நடத்தினார்களோ அவர்களே என்ன செய்யப்பட்டு விட்டார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையை வைத்து எனக்கு உருவம் வைத்து வணங்குங்கள் என்று சொன்னவரா? இல்ல, அதை கடுமையாக எதிர்த்தவர்கள் தான். பாருங்க, உபுதுல்லாஹ ரப்பி வரப்பக்கும், என் இறைச்சகன் உங்கள் இறைச்சகனாகிய அல்லாவை மட்டுமே வணங்குங்கள், இதுதான் எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரம். ஆனா என்னாச்சு, அவருக்கே சிலை வச்சுட்டாங்களா இல்லையா? இன்று வரைக்கும் கூட என்ன செய்யப்படுவது, அவருடைய சிலதானா என்றது அல்லாஹு ஆலம். ஆனால் ஒரு உருவம் வைத்து இதுதான் ஈசா என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். வாழையாடி வாழையாக கிறிஸ்தவர்களிடம் அது இருந்து வருவதை பார்க்கிறோம். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனது இரட்சகன் உங்கள் இரட்சகனாகிய அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் பிரச்சாரம் செய்திருந்தார். ஆனால் சமூகம் எப்படி மாற்றிக்கொண்டார்கள், அவரையே அல்லாண்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. وقال المسيح يا بني اسرائيل اعبدوا الله ربي وربكم. சகோதரர்களே, சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இப்படியான கொள்கை மாற்றத்தினால் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுவார்களோ அதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்னவென்பதையும் அந்த சமுதாயத்துக்கு விளக்கி சொன்னார்கள். சொன்னார்கள், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். அது யாரா இருந்தாலும் சரி, சகோதரர்களை இந்த விஷயத்துல அல்லாஹு தஆலா தயவு தாட்சண்யம் காட்ட மாட்டான். யார் இணையோடு மரணித்து விட்டார்களோ அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நபியுடைய வாப்பாவா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நோ வே, யாருக்குமே என்ன இல்ல, சொர்க்கத்துக்கு போறதுக்கு சான்ஸ் கிடையாது. எங்களுக்கு தெரியும், புகாரில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்துடைய நாளையில் தன்னுடைய தந்தையை பார்ப்பார்களாம். இப்ராஹிம் நபியுடைய தந்தை காஃபிரா தானே, மூத்தார் அப்படித்தானே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை காண்பார்கள். எப்படி காண்பார்கள், அவர் கடுமையான கஷ்டத்தில் இருப்பதை பார்ப்பார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ், உலகத்தில் நான் கேட்ட துவாக்கல்ல ஒன்றுதான், வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், எழுப்பப்படும் நாளில் என்னை நீ கேவலமாக்கி விடாதே, எழுப்பப்படுற மறுமையினால என்ன செய்யாத, என்னை கேவலப்படுத்தாத என்று அவர்கள் துவா செய்திருந்தார்கள். இப்ப கியாமத்து நாள் அவங்க சொல்றாங்க, என் தந்தை படும் இந்த பாட்டை விட வேறு என்ன கேவலம் எனக்கு இருக்க முடியும், அப்படியா இல்லையா? இப்ப ஒருவர் ஒரு சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, அவருடைய தந்தையை மாஞ்சி போட்டு இவர் களவெடுத்துட்டார் என்று கூட்டிட்டு வந்தா மகனுக்கு எப்படி இருக்கும், வாப்பக நடந்தா மகனுக்கு எப்படி இருக்கும், மகனுக்கு நடந்தா வாப்பக எப்படி இருக்கும். அப்ப மறுமையுடைய நாள்ல மிகவும் கேவலமான ஒரு நிலைக்கு இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆக்கப்பட்டிருப்பார். இதை பார்த்துட்டு இப்ராஹிம் நபி என்ன செய்வார்கள், அல்லாவிடத்தில் முறைப்பாடு செய்வார்கள். சகோதரர்கள், என்ன நடக்கும், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கீழே பார்க்க சொல்லுவார். ஒரு கழுதையினுடைய வாயில் வைக்கப்பட்டு நரகில் தூக்கி எரியப்படுவதை கண்ணால் பார்ப்பார்கள். யாரு, இப்ராஹிம் நபி. யாருடைய வாப்பா, இப்ராஹிம் நபியுடைய வாப்பா. இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய நபி, காரணம் என்ன, ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம், அல்லாவுக்கு இணை வைத்தார் என்ற காரணம் தான். அதனாலதான் எங்களுக்கு தெரியும் ஷஃபாஅத்துடைய ஹதீஸ்ல வருவது அல்லாஹு தாலா நரகவாதிகளை நரகத்திலிருந்து அவர்களுடைய ஈமானின் காரணமாக நசிவான் சொர்க்கத்துக்கு வெளியாக்கி கொண்டிருப்பான். அதில் ஆக கடைசியாக நபிமார்கள் ஷஃபாஅத்து செய்து மூமீன்கள் ஷஃபாஅத்து செய்து எல்லாம் முடிஞ்சு கடைசியாக அல்லாஹ் ஒரு சாராரை என்ன செய்வான், நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்தில் போடுவான். நபி சொன்னாங்க, என்ன சொல்லுவானா, யாருடைய உள்ளத்திலெல்லாம் கடுகளவு ஈமான் இருக்குமோ, யாருடைய உள்ளத்திலெல்லாம் கடுகளவு ஈமான் இருக்குமோ அவரை என்ன செஞ்சிருங்க, நரகத்திலிருந்து வெளியாக்கிருங்க என்று அல்லாஹ் சொல்லுவானா. இப்ப கடுகளவு ஈமான் சொன்னா பிழைய விளங்கிடக்கூடாது. ஈமானுடைய அம்சம் ஆறுக்கு ஆறுல ஒண்ட மட்டும் நம்பியிருக்காருன்னு வைங்க, ஈமானுடைய அம்சங்கள் எத்தனைக்குது, ஈமான் கொள்ள வேண்டிய அம்சம் எத்தனைக்குது, ஆறுக்கு. அல்லாவை என்ன மலக்குமார்களை வேதங்களை தூதர்களை மறுமை நாளை நன்மை தீமை யாவும் அல்லாவால் தான் நடக்கும் சொல்லி ஆறு விஷயம் ஒருவர் நம்பியிருக்காரு. எப்படி நம்பிக்காரு, அல்லாஹ் இருக்கிறான்னு மட்டும் நம்பிக்கையாரு. அல்லாவுக்கு யாரையும் நான் இணை வைக்க மாட்டேன், மறுமை நம்ப முடியாது, நபிமார்கள் நம்ப முடியாது, வேதங்கள் நம்ப முடியாது. இவ ஈமாண்ட கடுகளவு இவருடைய உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லலாமா, சொல்லலாமா? அல்லாஹ் மட்டும் நம்பிக்கையாரு, மறுமையை நம்பல, விதியை நம்பல, நபிமார்கள் நம்பல, வேதங்களை நம்பல, இவருக்கு சொல்லலாமா அல்லாஹ் மட்டும் நம்பியிருக்காருன்னு சொல்லி, என்ன சொல்லலாமா இல்லையா, ஈமான் இருக்குதா இல்லையா உள்ளத்துல? ஈமான் கொஞ்சம் போல என்ன இருக்குது, இவர் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவாரா இல்லையா, நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவாரா இல்லையா? சகோதரர்களே, ஈமானுடைய அம்சங்களில் ஒன்றை மறுத்தால் மொத்தத்தை மறுத்த மாதிரி தான். அதுக்காக தான் சட்டம், ஒண்ட ஒரு ஆள் மறுத்துட்டாருன்னு வைங்க, ஒன்று கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ ஒருவர் நான் எல்லாத்தையும் நம்புறேன், குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புகிறேன், மறுமையையும் நம்புகிறேன், எல்லாம் நம்புறேன், ஆனா விதி என்று ஒன்றை என்னால் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது அப்படின்னு சொல்றார். விதி என்ற ஒன்று இருப்பதாக என்ன என்னால் நம்ப முடியாது. அப்ப ஈமானுடைய அஞ்சு அம்சங்கள் என்ன செஞ்சிட்டாரு, நம்பிக்கை கொண்டு விட்டார். ஆறாவது அம்சத்துல மட்டும் அவருக்கு என்ன, அவருக்கு ஒரு டவுட் இருக்குது, என்னப்பா விதி என்று சொன்னா அப்ப நாங்க செய்யறது எல்லாம் உண்டும் இல்லையா, எல்லாம் அல்லாட நாட்டம் தானா, ஏற்பாடு தானா? எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் அப்படி ஒரு கூட்டத்தினர் தோன்றினார்கள், ஏன்னா அவர்களுக்கு கதறியா என்று சொல்லப்படும், விதியை மறுப்பவர்கள், விதியை என்ன மறுப்பவர்கள். ஈராக் பிரதேசத்தில் அப்படி ஒரு சாரார் உருவாகி இவர்கள் சம்பந்தமாக அங்கிருந்து வந்த ரெண்டு பேர் மக்கால வச்சு என்ன செய்யறாங்க, இப்னு உமர் அல்லது இப்னு மசூர் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் இப்னு மசூர் நினைக்கிறார், அந்த சஹாபி இடத்துல வந்து கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, இப்படி எங்கட பகுதியில் ஒரு சாரார் உருவாகி இருக்கிறாங்க, அவங்க கருத்து சொல்றாங்களாம், என்ன கருத்து சொல்றாங்க, அல் அம்ரு உன்ஃபுன் சொல்றாங்க, அல்லாஹ் முன்கூட்டியே ஏற்பாடு செஞ்சு எதுவும் நடக்கிறதாக அப்படி ஒன்று கிடையாது, எல்லாமே இப்ப புதுசு புதுசா என்ன செய்யுது உருவாகின்றது, இதுதான் சரியான கருத்துன்னு சொன்னாங்க. இதுதான் இப்படி ஒரு, அப்ப இதை சொன்ன உடனே சகோதரர்களே அந்த அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் உமர் தான் நினைக்கிறேன், அல்லாஹோ ஆலம், ரெண்டு பேர்ல ஒரு டவுட் ஆகிது சரியா. அவங்க உடனே என்ன தெரியுமா சொன்னாங்களாம், நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இன்னி பரி உம் மின்ஹும், நான் அவர்களை விட்டும் ஒதுங்கி விட்டேன்னு சொல்லுங்க, புரா உம் இன்னி, அவர்களும் என்னை விட்டும் ஒதுங்கி விட்டார்கள், எனக்கு அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்கள் உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொன்னான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் நம்பியிருக்கிறார், மலக்குமார்கள் நம்பியிருக்கிறாங்க, வேதங்களை நம்பியிருக்கிறாங்க, தூதர்கள் நம்பியிருக்கிறாங்க, மறுமையை நம்பியிருக்கிறாங்க, ஆனா பிரச்சனை எங்க, கதாகதருடைய நம்பிக்கையில் அவர்களுக்கு பிரச்சனை. சகோதரர்களே என்ன சொன்னார்கள், சொன்னாங்க இல்ல, மலை அளவு அவர்கள் தர்மம் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது, ஏன், ஒன்றை மறுத்தாலும் மொத்தத்தை மறுத்த மாதிரி தான். இப்ப உங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல பல ஆசனங்களை நீங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்றான், கதப சமூதுல் முர்சலீன், சமூது கூட்டத்தினர் நபிமார்களை பொய்ப்பித்தார்கள், கதபத் ஆதுனில் முர்சலீன், ஆது கூட்டத்தினர் நபிமார்களை பொய்ப்பித்தார்கள். ஆது கூட்டத்துக்கு வந்தது ஒரு நபிதான், சமூது கூட்டத்துக்கு வந்தது ஒரு நபிதான், சமூது கூட்டத்துக்கு ஒரு ஆயிரம் நபி வரல, யாரு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான், வ இலா சமூத அஹாஹும் சாலிஹா, சாலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமூது கூட்டத்துக்கு நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர்கள் அந்த சாலிஹ் நபியை என்ன செய்தார்கள், பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், கஸ்தப சமூதுல் முர்சலீன், அனைத்து தூதர்களையும் இந்த சமூது கூட்டத்தினர் பொய்ப்பித்து விட்டார். பாருங்க, ஒரு ஆளை பொய்ப்பித்தத அல்லாஹ் எப்படி சொல்கிறான், எல்லா நபிமார்களையும் பொய்ப்பித்து விட்டார்கள் என்று சொல்றான். அப்ப எனவே ஒரு நபியை பொய்ப்பிச்சா என்ன சட்டம், எல்லா நபிமார்களையும் பொய்ப்பித்தாகத்தான் சட்டம். ஈமானுடைய ஒரு அம்சத்தை ஒருவர் மறுத்தாலும் மொத்த ஈமானை அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறுத்து விட்டார். இப்ப அஞ்சையும் ஏற்றுக்கொள்றேன், கலா கதிரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றா, அந்த கலா கதிரை ஏற்றுக்கொள்ளணும் சொன்னது யார், அந்த அல்லாஹ் தானே சொல்லிக்கிறான், அப்படியா இல்லையா. வேதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அப்ப வேதம் தானே சொல்கிறது கலா கதிரை நம்புமாறு. அப்ப நீ வேதத்தை ஏற்றுக்கொள்ளு என்று சொல்வதாக இருந்தால் வேதம் சொல்லும் செய்தியை நம்பியாகணும். அப்ப நம்பல்ல என்ன அர்த்தம், வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறோம். எனவே சகோதரர்களே, ஈமானுடைய விஷயத்துல நாம் விளக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார்கள், யார் அல்லாவுக்கு இணை வைத்து விடுவானோ அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். எனவே சகோதரர்களே, நாங்க கேட்கிற துஆக்கள்ல மிக முக்கியமான ஒரு துஆ, மிக முக்கியமான ஒரு துஆ, யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான், வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் நானும் தான் என் பிள்ளைகளும் தான், பாருங்க தன்னோடு மட்டும் நிப்பாட்டி கொள்ளல, நானும் என் சந்ததியினரும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டும் எங்களை காத்துவிடு என்று அல்லாஹ் இடத்துல துவா கேட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும், நாம் அறிந்தவர்களாக அறியாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எமது நாவினால் எமது உள்ளத்தினால் எமது செயல்களினால் எந்த விதமான இணையான ஒரு காரியத்தையும் செய்து விடாது எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சில ஃபங்க்ஷன்கள்ல நடக்குது, சில இணை வைக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது, நாங்கள் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்றோம், இப்ப என்ன செய்யறது என்ற ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகி எல்லாரும் செய்யறாங்கன்னு என்ன செஞ்சிடறாரு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த என்ன ஒயில் லேம்பா என்ன சொல்லுவாங்க, இந்த ஒயில் லேம்ப் என்னது பத்து வைக்கிறாங்க, இதுல இது என்ன பறக்கத்திக்குது, அவர்களுடைய நம்பிக்கை என்ன, அதுல போட்டிருந்ததே ஒரு காலத்துல என்னன்னு சொன்னா சீக்கிங் பிளெஸிங் என்று சொல்லி, அல்லாஹ் அதாவது அருள் வேண்டி செய்யும் காரியம். சுபஹானல்லாஹ், இதுல அருளிக்கா நெருப்பு பத்த வச்சா என்ன, நெருப்பு வணங்கிகளுடைய முக்கியமான ஒரு அம்சம் தான் நெருப்பு. இதை போய் நாங்க ஒரு எங்களுடைய வைபவத்தை ஆரம்பிக்கும் போது நாம் செய்கிறோம் என்றால் யாரை பின்பற்றி செய்கின்றோம் சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியம் இது என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள், ஒரு சாரார் இல்லை என்று சொல்கிறார்கள், அப்பையும் நம்ம தவிர்த்து நடக்கணும். ஏன், டவுட் வந்துட்டா இல்லையா, ஒரு சாரால் இது இணையுடைய காரியம் என்று சொல்லப்பட்டால் இணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வியாக்கியானம், அதற்கு விளக்கம் சொல்றவங்க வேறு வேறு விளக்கங்கள் சொல்லலாம், இருந்தாலும் உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது இணை வைக்கக்கூடிய அம்சத்தில் அடங்கலாம். ஏன், இதுல நாங்க வித்தியாசமான ஒரு நம்பிக்கையை கொள்கின்றோம், அதுக்கு பவர் இருக்கிற மாதிரி, அதுக்கு சக்தி இருக்கிற மாதிரி, அதன் மூலமாக அருள் வார மாதிரி. சகோதரர்களே, பரக்கத் அருள் என்பது அல்லாஹ் எதில் இருப்பதாக சொன்னானோ அதுல தான் பரக்கத் அருள் இருக்குது. அதை தாண்டி எங்களால் வேறொன்றில் என்ன செய்ய முடியாது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன கூற்றுக்களை தாண்டி வேறொன்றில் பரக்கத் இருக்கிறதாக எங்களால் நினைக்க முடியாது. இப்ப நாங்க மக்காவுடைய பள்ளி வாசல்ல தொழுதா 100,000 நன்மைன்னு சொல்லி ஏன் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அப்ப இந்த பள்ளியில தொழுந்தா அது இல்லைன்னு தான் சொல்லுவோம், இல்ல இங்க தொழுந்தாலும் கிடைக்கும்னு சொல்லிடுமா எங்களுக்கு, இல்ல சொல்ல முடியாது. அப்ப எதில் அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகம் நன்மை அதிக பரக்கத்து ரஹ்மத்து இருப்பதாக சொன்னார்களோ அதைத்தான் நாம் என்ன செய்ய முடியும். எனவே சகோதரர்களே, மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படியான தருணங்கள் ஏற்பட்டால் நாம் எமது ஈமானை என்ன செய்ய முடியாது, எவருக்காகவும் பறிகொடுக்க முடியாது. நிர்பந்தமான உயிராபத்தான சூழ்நிலையாக இருந்தால் மார்க்கம் என்ன செய்கின்றது, அனுமதிக்கின்றது. உயிராபத்தான சூழ்நிலைகள், இதை நீ செய்யல உனைய கொள்ளுவேன் ஒருத்தர் சொல்றாரு, இந்த அறிக்கை சில இதுக்கு நீ ஒரு சுஜூது செய்யணும், இல்ல உனைய கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி உயிருக்கு அச்சுறுத்தல் விடப்படுகிறது என்றால் இந்த இடத்துல உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில அதை நாங்க செஞ்சாலும் கூட என்ன தப்பு கிடையாது. சுபஹானல்லாஹ், பாருங்க மார்க்கத்தினுடைய விசால தன்மையை. அப்ப மனிதனுக்கு நிர்பந்தம் என்று வரும்போது அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதை அனுமதிக்கின்றான். ஆனா இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் என்ன செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. எனவே அப்படியான தருணங்கள் வந்தால் சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த துனியாவுடைய எந்த பதவிக்கோ பட்டத்துக்கோ ஆபீஸுக்கோ வேலைக்கோ எதுக்காக வேண்டியும் நாம் எமது ஈமானை பறிகொடுக்க முடியாது சகோதரர்களை. அவ்வாறு பறிகொடுத்தால் அதனுடைய விபரீதம் என்ன அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சகோதரர்களை இணை என்று சொல்லும் போது பெருசா ஒரு பெரிய பெண்ணாம்பெரிய சிலையை கொண்டாந்து வச்சு சுஜூ செஞ்சாதான் இணை வரும் என்று என்ன செஞ்சாங்க, நவி இடத்துல வந்து என்ன சொன்னாங்க, மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹ் நாடியபடி நீங்க நாடியபடி, இதையே என்ன செஞ்சுட்டாங்க அப்படி சொல்லாதீங்க. அஜால் தனி லில்லாஹி நித்தா, அல்லாவை எனக்கு நீங்கள் சமனாக்கி விட்டீர்களா என்று நபி என்ன செய்யறாங்க, எச்சரிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்ப பாருங்க, சின்ன வாய் வார்த்தையாக இருந்தாலும் அல்லாவுக்கு இணை என்பது சகோதரர்களே, அல்லாவுடைய அந்தஸ்துக்கு மதிப்பு மரியாதைக்கு நாம் எந்த விதத்திலும் என்ன செய்ய முடியாது, களங்கத்தை உருவாக்க முடியாது. அல்லாவுடைய மதிப்பு மரியாதை என்று சும்மா பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு கிருபை உள்ளவன், சுபஹான் அல்லாஹ். அவனுடைய கருணை கடலை என்ன செய்கின்றான், அடியார்கள் மீது வாரி கொட்டுகின்றான். நாளாந்தும் என்ன செய்யப்படுகின்றது, அதனாலதான் நபி சொல்றாங்க, உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து எவ்வளவுதான் அல்லாஹ் செலவழித்து விட்டான் என்பதை பாருங்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் வாரி 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 கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வளவு கருணை மிகுந்த ரப்புல் ஆலமீன் எதில இறங்கி போவல்ல, எனக்கு இணை வைத்தால் இல்ல அதுல நான் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அதுல நான் என்ன செய்ய மாட்டேன் நான். அது எவ்வளவு பெரிய கருணையாக இருந்த, நரகவாதிகள் நரகத்தில் கத்தி துளைப்பார்கள், வேதனையை குறைக்குமாறெல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுவான், நடக்காது. என்ன செய்வான், அது நடக்கவே நடக்க மாட்டாது. எனவே அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை அறவே விரும்பவில்லை. எனவே சகோதரர்களே, நாம் அதுல மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே நாம் படிக்கக்கூடிய பாடங்கள்ல முதல் நிலைமைப்படுத்தப்பட்டு படிக்கக்கூடிய பாடமாக இந்த ஈமானிய அம்சங்கள் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியங்கள் எதுவோ அதிலிருந்து நாம் வெகு தூரமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இபாதத்தில் ஒரு மனிதன் குறையுள்ளவரா இருக்கலாம், ஆனா ஈமான்ல குறையுள்ளவரா இருக்க முடியாது. நம்பிக்கை விஷயங்கள்ல வந்து அவர் என்ன செய்ய முடியாது, குறை செய்பவராக இருக்க முடியாது. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சும்மா யோசிச்சு பாருங்க, சொர்க்கம் ஹராமாக்கப்படுவது என்பது எவ்வளவு பெரிய நஷ்டம் அது. அது சாதாரண நஷ்டமா, நம்மளால கற்பனை செய்ய முடியுமா, எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான குற்றம். சூரிய கியாமத்தினால் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான்டா, இப்படி ஒரு காரியம் இது இணை வைக்க கோடி காரியம் நீ செய்தாய் அப்படின்னு. நாம் அறியாமல் செய்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆனால் உலமாக்கள் அழகாக விளங்கப்படுத்திய பிறகும் நாம் மனமுரண்டாக அதை செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிகப்பெரும் குற்றத்துக்கு நாம் ஆளாகுவோம். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா பாருங்க என்ன சொல்றான், வமா லில்லாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுக்கு எவரும் உதவி செய்வர்கள் இருக்க மாட்டார்கள் சொல்றானா, என்னது அநியாயம் என்று சொல்றான் இந்த இடத்துல. இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய அநியாயம் என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது மிகப்பெரும் அநியாயம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் மிகப்பெரும் அநியாயம். எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லை யத்ஹுலல் ஜன்னத இல்லா முஸ்லிமுன், சுவனத்தில் நுழைபவர் முஸ்லிமாக இருந்தால் மட்டும்தான் நுழைய முடியும். இன்னொரு ரிவாயத்தில் இல்லா முஃமின், மூமினை தவிர, மூமினாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். எனவே மூமீன்கள் முஸ்லீம்களை தவிர வேறு எவரும் என்ன செய்ய மாட்டார்கள். அவர் எவ்வளவு பெரிய கருணை கடலாக உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, சூன பாக்கியம் அவருக்கு தடுக்கப்பட்டுவிடும். காரணம், அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தேதான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டு யார் மரணித்தாரோ அவருக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லி முடிக்கின்றான். அடுத்த வசனத்தில் வர சொல்லே, லகத் கஃபரல்லதீன காலூ இன்னல்லாஹ சாலிசு சலாசா, இது கிறிஸ்தவர்களுடைய இன்னும் ஒரு நம்பிக்கை. பாருங்க எப்படி முரண்பாடு, ஈசா தான் கடவுள் அல்லாஹ் என்ற ஒரு கருத்து, இன்னொரு கருத்து என்ன, மூணுல அவரும் ஒரு ஆள், மூணுல என்ன முக்கடவுள் கொள்கைன்னு சொல்லுவாங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம், பிறகு பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறார்கள். இந்த மூன்றும் ஒன்றில் கலக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றும் மிக்ஸ், மூணும் சேர்ந்து ஒன்று, ஆனால் அந்த மூன்று அந்த ஒன்றுக்குள்ள இருக்குது. எனவே இந்த மூன்றுல ஒரு பார்ட் தான் யாரு, அல்லாஹ்வும். இப்படியும் ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்று வரைக்கும் அவர்களிடம் இந்த நம்பிக்கை இருக்கிறது, இல்லாமல் இல்லை. இன்று இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கேட்டாலும் என்ன, இந்த நம்பிக்கை இருப்பதாகத்தான் என்ன சொல்கின்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, வலா தகூலு சலாசா, முக்கடவுள்கள் இருப்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள். இந்த கருத்தை விட்டுவிடுங்கள், இது உங்களுக்கு நல்லம் என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு உபதேசிக்கின்றான். சகோதரர்களே, வலா தகூலு சலாசா, அவர்களுடைய இன்னொரு மூன்று கடவுள்களில் அல்லாவும் ஒன்று. அது யார் அந்த மூன்று கடவுள் நம்புறாங்க, ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பிறகு என்ன அல்லாஹ், முக்கடவுள் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி என்ன செய்வார்கள், அவர்கள் சொல்வார்கள். வேறு சில உலமாக்களுடைய கருத்து, இந்த முக்கடவுள் என்பது ஈசா மரியம் அல்லாஹ், இதுதான் முக்கடவுள் என்றது என்றது இன்னொரு சாரருடைய கருத்து. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய தஃப்ஸீர்ல அதை தான் புலப்படுத்துகிறார்கள். என்ன அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தாலா சூரத்துல் மாயிதாவிலே பின்னுக்க சொல்கிறான், நாளை கியாமத்துடைய நாள் அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசாரணை செய்யும் போது என்னையும் என் தாயையும் கடவுள்களாக நம்புங்கள் என்று நீதான் மக்களுக்கு சொன்னாயான்னு அல்லாஹ் கேட்பான். அவ என்னையும் என் தாயையும், அவ எனவே முக்கடவுள் என்பது அல்லாவையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து முக்கடவுள் என்ற கருத்தை சொல்கிறார்கள் என்று என்ன. ஆனால் இன்று இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடம் கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்வது என்ன, பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்பதைத்தான். சகோதரர்களே, இவ்வளாஹு தாலா இதையும் என்ன செய்கின்றான், விமர்சிக்கின்றான், இவ்வாறு சொல்பவர்களும் காஃபிர்கள். இவ்வாறு சொல்பவர்களும் யார், காஃபிர்கள். லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அப்ப முக்கடவுள் இருப்பதாக சொல்கிறார்கள் இவர்கள், காஃபிராகி விட்டார்கள். எப்படி அவர்களுக்கு மனம் வருகிறதோ தெரியாது. சகோதரர்களே, அகிலத்தின் இறைச்சகன் அல்லாவை, அவனும் ஒரு கடவுள், இவங்களும் ஈசா என்பவர் என்ன, அவர் அல்லாவினால் படைக்கப்பட்டவர், அவர்களுடைய நம்பிக்கையிலே இருக்குது, அவர் பிறந்தவர் மேரியுடைய மரியமுடைய மகன் என்று. அப்ப மகனாக பிறந்த ஒருவர் எப்படி கடவுளாக முடியும், இதை கூட யோசிக்காமல் என்ன இந்த கருத்தை என்ன வாய்க்கு வந்த மாதிரி சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், முக்கடவுள் என்று சொல்கிறார்கள், இதனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் தகவல் சொல்கின்றான், மனிதர்களே, வமா மின் இலாஹின் இல்லா இலாஹுன் வாஹித், ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கின்றான். சகோதரர்களே, ஒரே ஒரு கடவுள் தான் என்பதை மனிதனுடைய இயல்பு என்ன செய்து, இப்ப சாதாரணமா பல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட போய் கூட உலகத்தை படைச்சு ஆட்சி செய்யக்கூடிய எத்தனை கடவுள் இல்ல, அதெல்லாம் ஒரு கடவுள் தான், ஒரு கடவுள் தான் எல்லா வேலையும் என்ன செய்யறாரு செய்யறாரு அப்படின்னு கூட என்ன செய்வார்கள். உண்மையில் சகோதரர்களை, இந்த ஒரே ஒரு கடவுள் தான் என்பது அது மனிதனுடைய இயல்புல உள்ளது, மனிதனுடைய இயல்பு அதைத்தான் என்ன செய்கின்றது சொல்கின்றது. அது அல்லாஹு தாலா ஊர்ஜிதம் செய்கின்றான், கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான். உண்மையில் சகோதரர்கள், நாங்கள் அல்லாஹுக்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என அல்லாஹு தாலா சிறுபிராயத்திலிருந்தே என இந்த நம்பிக்கையில் இந்த கொள்கையில் வளர்ந்து ஆளாகி பெரிய ஆள் ஆகக்கூடிய வாய்ப்பை என்ன செய்திருக்கிறான். உண்மையில் அந்த நம்பிக்கையில் ஒருவர் வளர்ந்திருப்பார் என்று சொன்னார், அவர் சேஞ்ச் ஆகுறன்றது லேசான ஒரு காரியம் அல்ல. யோசி பாருங்க, என ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில ஒரு மனிதன் ஒரு நீண்ட காலத்தை கழிச்சுட்டான்னு சொன்னா, அந்த நம்பிக்கையிலிருந்து மாறுறது என்பது, அந்த நம்பிக்கையிலிருந்து மாறுறது என்பது அவனுக்கு ஒரு ஒரு பெரிய சங்கடமாகத்தான் இருக்கும். இஸ்லாத்துக்கு வருகை தர இருந்த ஒருவர்கிட்ட இஸ்லாத்துக்கு வர விருப்பமானு கேட்கும் சொன்னாரு, நல்ல விருப்பம், ஆனா ஒரு மனசுல ஒரு பயமா இருக்கேன்னு சொன்னாரு. ஏன், என்ன பயம்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே முருகனை கிருஷ்ணனை இவங்களை தான் கடவுளா நம்பிட்டு இருந்தோம், இப்ப இஸ்லாம் ஆயிட்டா அந்த கடவுள் நமக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குது. அல்லாஹ்வை நம்பி இஸ்லாத்துக்குள்ள வர்றோம், ஆனா மனசுல உள் மனசுல என்ன ஒரு பயம் இருக்கு, நமக்கு கிருஷ்ணன் ஏதாவது பண்ணிடுவாரோ, முருகன் ஏதாவது கால கைய உடைச்சி போட்டுருவாரோ அப்படின்னு என்ன ஒரு பயம் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த பயம் எப்ப அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை உள்ளத்தில் ஏறிவிட்டால் இந்த பயம் வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அந்த மக்களை பார்த்து, அந்த மக்கள் சிலைகளை வைத்து இப்ராஹிம் நபியை அச்சுறுத்தினார்கள். பார்த்துக்கோ எங்கட கடவுள் உனக்கு என்ன செய்றாங்கன்னு சொல்லி. என்ன தெரியுமா சொன்னாங்க, அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லா, அட அல்லாஹ்வுக்கு நீ என்னை வைக்கிற பயம் இல்லாம இருக்கிற, உண்மையான ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைத்த நீயே பயம் இல்லாம இருக்கிற, இந்த சிலைகளுக்கு நான் இருக்கிறா பயப்படும் கேட்டான். நீங்கள் இணை வைப்பவைகளுக்கு நான் எப்படி பயப்படுவது? வலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லா, அட அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்கிறா என்பதுல பயம் இல்லாம தான் நெய்கா நீ, அட நீயே பயம் இல்லாம இருக்கும் போது நான் எப்படி பயப்படணும்? சகோதரர்களை, உண்மையில் இந்த இந்த கிருஷ்ணனோ இல்லாட்டி முருகனோ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டா ஏது நமக்கு பண்ணிடுவார்னு சொல்லி அந்த இந்து சகோதரர் இஸ்லாத்துக்கு வரப்போறவர் பயப்படுறாருன்றா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய உள்ளத்துல இன்னும் கிருஷ்ணன் கடவுள் என்ற நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். அவருடைய உள்ளத்துல இன்னும் முருகன் கடவுள் என்ற நம்பிக்கை இருக்குது, இருக்க போய் தானே பயப்படுறாரு. கடவுள் என்ற நம்பிக்கையை எடுத்து போட்டாருன்னு வைங்க, அல்லாஹ் மட்டும் நான் கடவுள் முடிக்க வந்தேன் முறையானது கடவுள் இல்லாத பயப்படுவானே. நான் சொன்னேன் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு பாம்பு இருக்குன்னு வைங்க, நான் பாம்புன்னா நீங்க பயப்படுவீங்களா இல்லையா? பயப்படுவோமா இல்லையா? எல்லாரும் பயப்படுவோம். என்ன மூசா நபியே பயந்தாரு அப்படியா இல்லையா? கம்ப போடுங்க பாம்பா மாத்து அல்லாஹ் மாத்துனானா இல்லையா? மூசா நபி முல்ல அப்படியே எஸ்கேப் ஆக பார்த்தாரு, அந்த இடத்த விட்டு பாம்பாடு பயந்துட்டாரு இல்லையா? முல்ல ஓட பார்த்தாரு, அல்லாஹ் சொல்றா யா மூசா அக்பில், மூசா முன்னால போ, வலா தகஃப், அஞ்சாதே. அல்லாஹ் மூசா நபிக்கு என்ன செய்தான்? தைரியத்தை விட்டுனான். ஆனா மூசா நபிக்கு பயம் வந்துச்சு, கண்டோன்னு பயந்துட்டார். அவரும் மனுஷன் தானே, பயம் வரத்தான் செய்யும். சகோதரர்களே, இப்ப நான் பின்னால ஒரு பாம்பு இருக்கிறது என்று சொன்னால் மனிதன் டக்குனு பயம் வரத்தான் செய்யும். திரும்பி பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பாம்பு இருக்குன்னு வைங்க, திரும்பி பார்த்தோம் பிளாஸ்டிக் பாம்பு, இப்ப பயம் கண்டினியூ ஆகுமா இல்லாட்டி அந்த இடத்தோட முடிஞ்சிருப்பான்? இப்ப பாருங்க, ஏற்கனவே பாம்புன்னு சொன்னதோட யதார்த்தமான பாம்புன்னு நினைச்சுதான் நாங்க என்ன செய்தோம், பயந்தோம். திரும்பி பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பாம்பு போட்டுருக்கு, காலால் அடிச்சுட்டு போட்டு என்ன செய்வோம்? வேலையை பார்ப்போம். ஏன் இந்த பிளாஸ்டிக் என்னது பயப்பட? அட கடவுள் என்ற நம்பிக்கை உள்ளத்துல இருக்க போய்தான் என்ன செய்யறோம் நாங்க? முருகன் என்ன சரி பண்ணிடுவாரோ, கிருஷ்ணன் ஏதாவது பண்ணிடுவாரோ பயம் வருது. இன்னும் அப்படின்னா உங்களோட உள்ளத்துல என்ன இருக்குது? அவர்களும் கடவுள் என்ற நம்பிக்கை இருக்கிறது, இல்ல அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், இவர்கள் யாரும் கடவுள் கிடையாது என்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. கடவுள் இல்லாதவனுக்கு எனக்கு நான் பயப்பட அப்படியே இல்லையா? சரி, ஒரு வாதத்துக்கு கடவுள் வச்சுக்கொள்வோம், வாதத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்க அல்லாஹ் தேவர். சரி, அப்ப அந்த கடவுள் ஏதாவது நமக்கு செய்ய நினைத்தால் நாம் ஏற்றுக்கொண்ட உண்மையான கடவுள் எம்மை பாதுகாக்க மாட்டானா? பாதுகாப்பானா இல்லையா? அல்லாஹ் சொல்றாங்க, என்னை நம்பியவர்களை நான் என்ன செய்வேன்? அப்ப உண்மையான கடவுளா இருந்தாலும் கூட அவர்களால் என்ன செய்ய முடியாது சகோதரர்களே? கிடையாது, கிடையாது என்று இருக்கும் போது நாம் எதுக்கு பயப்படுவோம்? பிளாஸ்டிக் பாம்பு என்றதுக்கு பயப்படுவோம்? இந்த மாதிரி கடவுளே இல்லை என்பவர்களுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? சிலாக்களுக்கு வந்து பெரிய பெரிய சிலையில கண்டா அந்த பக்கத்தால போற நேரம் பாருங்க, அதாவது மையவாடியின் பக்கத்தால போற நேரம் அந்த பக்கத்தை பாக்குறாக்கள் அப்படியே இல்லையா? மையவாடி பக்கமா போற நேரம் நபி சொல்றாங்க சலாம் சொல்லுங்க. சரி, மையவாடி விடுங்களே, எஸ்பெஷலி நன் முஸ்லிம்ஸ் மையவாடிக்கு பக்கத்தால போற நேரம் என்ன, சில டைம் அந்த பக்கம் பாக்குறது இங்க பக்கம் தான் பார்த்துட்டு போய் ஏன் பார்த்தா? அது ஸ்பெஷல் நைட்டா இருந்தா என்ன, இரவா இருந்தா இன்னும் பயம். போற வழி அதை கடந்து தான் போகணும்னு வைங்களே, உதாரணத்துக்கு அந்த பக்கத்துக்கு போகணும், அந்த ரோட்டுக்கு எப்படி போகணும்? இந்த மையவாடிக்கு உள்ளால தான் போகணும்டா, காத கண்ணை எல்லாம் பூட்டிக்கணும் தான் செய்வாங்க, போவாங்க. ஏன் ஆவியல் வந்து என்ன செஞ்சிடும், பிடிச்சிரும், அடிச்சிரும், பேய் வந்து. அப்ப பாருங்க, பேய் நம்பிக்கை உள்ளத்துல இறுக்க போய் தான் இவன் செய்யறான், பயப்படுறான். கபருக்குள்ள உள்ளவன் எப்படி வெளியே வருவான்? கபருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர், ஒரு ஆவி எப்படி வெளியே வர முடியும்? அல்லாஹ் சொல்றான், மறுமை வரைக்கும் உலகத்துக்கும் அவர்களுக்கும் இடையில் நாம் திரையிட்டு விட்டோம். அல்லாஹ் சொல்றான், திரை போட்டாச்சு, யாரும் உலகத்துக்கு வர முடியாது. அப்ப இவருடைய நம்பிக்கையில மூத்தா போன யாரும் வெளியே வரமாட்டா இருந்தா எதுக்கு நீ பயப்படுறாய்? ஏன்னா சட்டப்படி சகோதரர்களே, நம்ம மையவாடிக்கு போனோம்னு சொன்னா கபருக்குள்ள இருக்கிறவன் எங்களையே பார்த்து பயப்படணும். ஏன், உசுரோட உள்ளவன் நினைச்சா பத்த வச்சிருவான் அப்படியே இல்லையா? பெட்ரோல் ஊத்தி பத்தவேன்னு சொன்னா பத்தவே பய, உயிரோடு உள்ளவன் அவன், அவனுக்கு செய்யலும், செத்தவனுக்கு என்ன செய்யலும்? அவ பாருங்க, தலைக்கீழாக மாறிவிட்டது. இப்ப ஒரு இடத்துல ஒரு சகோதரர் சொன்னாரு, அங்கு வாழ்ந்த ஒருவர் மரணிக்கவும் அந்த ஏரியால அவர் சொல்றாரு ஃபஜருக்கு அங்காலதான் போகணுமா, ஆக்கள் சரி இல்ல போகணும் வெள்ளைக்கு போவான், வெள்ளைக்கு என்ன செய்யாதீங்க என்று அவர் அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்காராம். அவர் ஆவியா வந்து என்ன செய்யறாராம், அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்காராம். நானும் மொழி எத்தனை பேர் போன வந்து ஒரு ஆவியும் காணல, ஆவி இருக்குன்னு நீ நம்பி போனா ஷைத்தான் வந்து கூண்டு ஒரு குறவே வைப்பான் அப்படியா இல்லையா. இவருக்கு ஆவி வந்து நிக்கிதுன்ற நம்பிக்கையோட உள்ளத்துல இருந்துச்சுடுவீங்க, அந்த நம்பிக்கையோடயே போகும்போது அடுத்த ஆசாமிக்கார ஷைத்தான் அவனுக்கு தெரியுமா இல்லையா, அவன் ஒரு மூலையில இருந்து கீவுண்டு ஒரு குறவை வச்சாண்டா இவன் பயந்துருவான். ஆஹா உண்மைதான், என்ன ஆவி இருக்கின்னு சொன்ன செத்தவன் வந்து இருக்கான்னு சொன்னாங்க அண்ணா சத்தம் கேட்டுச்சு உண்மைதான். சோதர்களே ஷைத்தான் வந்து சத்தம் போடுவான் உங்களை பயம் காட்டுறதுக்கு அப்படியே இல்லையா. தஜ்ஜால் வார காலத்துல நபி அவங்க சொன்னாங்க, தஜ்ஜால் கபுரிஸ்தானுக்கு போவானா, ஒருத்தனை கூப்பிட்டு கேட்பான் உன் உமாவையும் வாப்பாவையும் நான் எழுப்பி காட்டினால் நீ நம்புவாயா, சொன்னா எஸ் நம்புவேன்னு. அப்ப சொல்லுவான் இவனுடைய உமா வாப்பா எலும்புங்கன்னு சொன்னதோட கபுர்ல இருந்து ரெண்டு பேரும் எழுப்பிடுவாங்க. அப்ப ஈமானுக்கு பெரிய சோதனையா இல்லையா இது, உண்மையிலேயே தன்னுடைய இறந்த தாயையும் தந்தையும் கண் முன்னால ஒரு மனிதன் பார்த்தான்னு சொன்னா. அப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டு ஷைத்தான் அது, இவனுடைய உம்மாட வாப்பாடை உருவத்துல வந்து நிக்கும்டான், உண்மையிலே அவர்கள் அல்ல வந்தது, வந்தது யார் இல்ல இறந்தவர்கள் அல்ல வந்தது, கண்ணுக்கு காட்சி அளித்தது யாரு, இந்த ரெண்டு ஷைத்தான்கள். இப்ப பாருங்க சகோதரர்களே இந்த தாக்கங்கள் எதனால வருவது, எங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து. நாம் உள்ளத்தில் ஆழமாக பேய் பிசாசி இந்த ஆவி இது ஒரு பலாயம் இல்லைன்னு நம்பிட்டோண்டு வைங்க, நினைச்சா மூத்தான யாரும் கபர்ல இருந்து என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. அப்படின்னு தான் சாபாக்கள்லாம் வந்திருப்பாங்க, சாபியன்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க, அப்படி வரலாற்றை நான் கேள்விப்படவே இல்லை. அப்ப அப்படி வர முடியுமாக இருந்தால் சகோதரர்களே மலக்குமார்களுக்கு வேலையெல்லாம் போகும், மலக்குமார்கள் அங்கு தண்டு தண்டிப்பார்கள் விளங்கிச்சா. அப்ப அவங்கள தாண்டிட்டு வரலாமா, நல்ல மனிதனா இருந்தா என்ன செய்வாரு, மாப்பிள்ள தூங்குற மாதிரி மறுமை வரைக்கும் தூங்குவார்ன்ற ஹதீஸ்ல வருது. அவர் என்னத்துக்கு அங்க உள்ள இன்பத்தை விட்டு போட்டு மெனக்கட்டி இந்த உலகத்துக்கு வருவானே அப்படியே இல்லையா. அப்ப ஏன் இதெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த தீய நம்பிக்கையின் காரணமாக சகோதரர்களே. அல்லாஹு தஆலா ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களோடு சேர்த்து அல்லாவையும் மேரி மரியம் அலை சலாத்து வசலாம் அவர்களையும் முக்கடவுள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா மின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித், ஒரே ஒரு கடவுள் தான். இந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க, இந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க, இன்னொரு கடவுளும் இருப்பதாக ஒருவர் முழுமையா நம்பாம சும்மா லேசா லேசா உள்ளத்தில் என்ன நினைக்கிறாரு. சில இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதரர்கள்ட்ட அந்த பிரச்சனை இருக்குது, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் மனசுல உள் மனசுல கடவுளா இருப்பாரோ, கிருஷ்ணன் கடவுளா இருந்துருவாரோ, இங்க பாக்குறதுக்கு தெரியாது கேமத்தினால போய் தான் அதை பார்க்க வரும். சகோதரர்களே டவுட்ல இருந்தாரு வைங்க, இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு, நீ ஈமான் என்ன செய்யல, உள்ளத்துல இஸ்தீரம் ஆகவில்லை. அல்லாஹ் சொன்னானே இல்லையா, காலத்தில் அராபு ஆமன்னா, கிராமவாசிகள் வந்து என்ன செய்கிறார்கள், அந்த அராபுகள் வந்து ஈமான் கொண்டதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் கொல் நபியே சொல்லுங்க, லம் துஃமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலம்மா யத்ஹுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உள்ளத்துல ஈமான் இன்னும் நுழையலன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப எனவே அல்லாஹ்தான் உண்மையான கடவுள், ஒரே ஒரு கடவுள், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதில் அடியார்களுக்கு அண்ணுவளவும் என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், அஃபில்லா இஷக், அல்லாவிலா உங்களுக்கு சந்தேகம், ஃபாத்திரு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை எல்லாம் படைத்தவன் அவன் தான். சகோதரர்களே எனவே அல்லாஹு தஆலா ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான், முக்கடவுள் மூன்று கடவுள் இருப்பதாக நம்புபவர்கள் காஃபிர்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், வ இல்லம் யன்தஹு, இந்த கொள்கையை அவர்கள் விடாவிட்டால், மூன்று கடவுள் சொல்றாங்களா இல்லையா, இதை விடவில்லையானால் அல்லாஹ் சொல்கிறான், லயமஸ்ஸல்லதீன கஃபரூ மின்ஹும் அதாபுன் அலீம், மிக நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு வரும் என்று சொல்கிறான். எனவே இது தவறான கொள்கை, இது பிழ, இதை நீங்க விடணும், இதை விடல உங்களுக்கு தண்டனை இருக்கிறது. சகோதரர்களே இது குர்ஆன் சொல்லக்கூடியது. இப்ப சில சமயத்துல இதுகளை கிறிஸ்தவர்கள்ட்ட சொல்றதுக்கு வாசி காட்டுறதுக்கு எங்கடாக்களுக்கு கொஞ்சம் என்ன பிரச்சனை, இதுல சொன்னா கோவிச்சிருவானு சொல்லி நபி அவங்க மௌத்தார நேரம் சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் சாபம் இடுவானாக, யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொன்னாங்க. இத்தகது குபூர அம்பியா இம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை அவர்களுடைய கபுரிஸ்தான்களை மஸ்ஜிதுகளாக வணக்கஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். ஒளிச்சு யாரையாவது ஒரு சஹாபியை கூப்பிட்டு ரகசியமா இதை நான் மூத்தா போன போற என்ன செய்ய மக்களுக்கு சொல்லுங்க, சொன்னா இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, மனவருத்தப்பட்டுருவாங்க. எல்லாம் இருக்க பகிரங்கமாகத்தான் சொன்னார்கள். எனவே குர்ஆன் பகிரங்கமானது சகோதரர்களே. நாம் இந்த சத்தியத்தை அவர்களோடு பேச முனைந்தால் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், குர்ஆனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உறுதியாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே நல்ல வார்த்தைகளில் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் நாம் அழைப்பது எம்முடைய கடமை. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தெளிவா சொல்கின்றான், இதை அவர்கள் விட்டுவிடவில்லை என்று சொன்னால், விட்டுவிடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனை வரும். பாருங்க எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சகோதரர்களே, இவ்வளவு பெரிய எச்சரிக்கையை சொன்ன பிறகு அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றான், அஃபலா யதுபூன இலல்லாஹி வயஸ்தக்ஃபிரூனா, இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடாதா, தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க கூடாதா? சுபஹானல்லாஹ், பாருங்க இவ்வளவு கடுமையான கொள்கைய, மோசமான ஒரு கொள்கைய அல்லாஹ்வை ஒரு அடியானுக்கு ஒப்பாக்கி அல்லாஹ்தான் அவரு என்று மிக மோசமான இந்த கொள்கையை சொன்ன பிறகும் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வளவு பெரிய பாவத்தை நீங்க செஞ்சாலும் சரி திருந்தினீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. அஃபலா யதுபூன இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீள வேண்டாமா, வயஸ்தக்ஃபிரூனா, அவனிடத்தில் பாவ மன்னிப்பவர்கள் கேட்க கூடாதா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன், மன்னிப்பவனாக இருக்கின்றான். சகோதரர்களே, அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதற்காக மன்னிப்பு கோருவதற்கு அடியான் என்ன செய்ய தேவையில்ல. அதுக்காக வேண்டி வெக்கப்படவோ கூச்சப்படவோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ தெரியாது என்று சொல்லி என்ன செய்ய தேவையில்ல, சங்கடப்பட வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் தான் மன்னிப்பேன் அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிப்பான். எனவே வாழ்க்கையில தீமைகள் தவறுகள் நடந்திருந்தால் அவைகளை அல்லாஹ் இடத்துல முறையிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் அதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய வாயலை அல்லாஹு தஆலா இரவு பகல் எல்லா நேரத்திலும் திறந்து வைத்திருக்கிறான். பாருங்க முஸ்லீம்களாகிய நாங்க இதை பார்க்கிற நேரம் ஆச்சரியப்படணும். அல்லாஹ் அந்த காவிர்களுக்கு அவர்கள் சொன்னது என்ன, அல்லாஹ்வை இயேசு என்று சொன்னார்கள், இயேசுதான் அல்லாஹ் என்று சொன்னார்கள், இன்னும் மூன்று கடவுள்களில் ஒரு ஆள் அல்லாஹ், அல்லாஹ்வை கூட்டாக்கி விட்டார்கள். சகோதரர்களை, சாதாரணமாக ஒரு மேனேஜர் அவருடைய இடத்துக்கிட்ட வந்து ஒரு லேபர் நின்றா என்ன, நீ என்ன இங்க வரானு கேட்பார், அப்படியா இல்லையா? இது மேனேஜர்ஸ் மாருக்குரிய சீட்ஸ். இந்த இடத்துல என்ன, இப்ப பார்லிமெண்ட் இருக்குது, யாரு போவாங்க அங்க, அங்க என்ன மினிஸ்டர்ஸ் மார் தான் போவாங்க, சுமோலாக்கள் போனா உருவான உழுக்க இல்ல, இது உங்களுக்குரிய இடம் அல்ல. பாருங்க சாதாரணமா உலகத்திலேயே ஒரு அந்தஸ்துக்குரியவருக்கு அது அந்த இடத்துல இன்னொரு ஆளை வைக்கிற நேரத்தில் என்ன, அல்லாஹ்வுடைய இஸ்தானத்துல கொண்டு போய் ஈசா நபிய வச்சா சுபஹானல்லாஹ், அது எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹு தஆலா பாருங்க அவர்கள் மன்னிப்பு கேட்டு திருந்த கூடாதா என்று சொல்லிட்டு பிறகு என்ன செய்கின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மை நிலவரம் என்ன, மல் மசீஹு இப்னு மரியம இல்லா ரசூல், ஈசா ஒரு தூதர் தான், கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், இதற்கு முன்பும் பல தூதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், வந்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், இதற்கு முன்பும் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். சூரத் ஸுஹ்ருஃப்ல நீங்க பாருங்க அல்லாஹ் சொல்றான், இன் ஹுவ இல்லா அபுதுன் அன் அம்னா அலை, எங்களால் அருள் செய்யப்பட்ட, நாங்கள் அருள் செய்த ஒரு அடியாரே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. இதனாலதான் சகோதரர்களை பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்தில் பேசினார்கள் என்பதை பெரிய அதிசயமா நினைச்சுவாங்க, கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க, அப்ப அது அதிசயம் தான், நாங்களும் அது அதிசயமா தான் சொல்லுவோம். ஆனால் அவர் மொழிந்த முதல் வார்த்தை என்ன, மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க, அப்படித்தானே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க, என்ன கேட்டாங்க, ஹாரூன் சகோதரியே, ஹாரூனின் சகோதரியே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து சிஸ்டரா மரியம் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, யா உஹ்த ஹாரூன், அந்த மக்கள் பார்த்து சொன்னாங்களா, யா உஹ்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே என்று கூப்பிட்டார்களா, என்ன விளக்கம் அப்படின்னா, அதாவது உலமாக்கள் பல அர்த்தத்தை சொல்லிக்கிறாங்க, அதாவது நல்ல மனிதர்களை, நல்ல ஆக்களை நல்ல மனிதர்களோடு என்ன செய்வாங்க, இணைச்சு பேசுவாங்க, நல்ல ஆக்களை நல்ல மனிதர்களோடு என்ன, இணைச்சு பேசுவாங்க. அப்ப இப்ப நம்ம சும்மா அவுளியாக்களோட நல்ல மனிதர்களோட ஒரு ஆள் இருந்தா இவரு தெரியாதா அவுளியாக்களோட கூட்டாளி தானே என்ன அப்படின்னு சொல்லி நல்லவர்களோடு இணைத்து பேசுவார்கள். அந்த அடிப்படையில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள். யதார்த்தத்தில் சிஸ்டர் அல்ல. வேறொரு கருத்தும் சொல்றாங்க, அக்காலத்தில் வாழ்ந்த ஒருவர் நல்ல மனிதர் இருந்தார், அவரும் என்ன ஹாரூன் என்ற பெயர்ல அவருக்கு இணைத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் என்ன அவர்களுடைய சிஸ்டர் அல்ல. சரி, என்ன சொன்னார்கள், யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅகி இம்ரஅ சௌஇன், உன்னுடைய தந்தை ஒரு மோசமான மனிதர் அல்ல. வமா கானத் உம்முகி பகியா, உன் தாயும் கூட ஒரு மோசமான பொம்புடையாக இருக்கல்ல. உம்மாவும் என்ன இல்ல மோசம் இல்ல, உங்களோட வாப்பாவும் நல்ல ஆள் தான், என்ன அர்த்தம் அப்படின்டா, ஏண்டி நீ மட்டும் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன் தான் கேட்கிறான். அப்படித்தானே, மா கான அபூகி இம்ரஅ சௌஇன் வமா கானத் உம்முகி பகியா, உன் தாய் மோசமான பொம்புடையும் அல்ல, உன் தந்தை மோசமான ஆளும் அல்ல, நீ மட்டும் என்ன. சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்களா? பதில் சொன்னார்களா? பதில் சொல்லல. ஏன் பதில் சொல்லல? உங்களுக்கு தெரியும், என்ன பதில சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படித்தானே, புள்ளியோட வந்தா இது என்ன பதிலத்தான் சொன்னாலும் என்ன செய்யப்பட மாட்டாது, அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதனால என்ன செஞ்சாங்க, அஷாரத் இலை, புள்ளையே காட்டினாங்க. உடனே அவங்க என்ன கேட்டாங்க, எப்படி புள்ளையோட தாங்க இப்படி பேசு, கைபனு கல்லி மங்கானவில் வஹதி ஸபியா, மடியில் இருக்கிற இந்த புள்ளையோட எப்படிப்பா நாங்க பேசுறது, மரியமே அங்க காட்டாம நீ பதில் சொல்லு, அங்க காட்டாம என்ன நீ பதில் சொல்லு. சகோதரர்களே, என்ன உடனடியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். பேசிய முதல் வார்த்தை என்ன, இல்ல இல்ல எங்க உமா நல்ல பொம்புல, எங்க உமா நல்ல பொம்புல தான், அவரை திட்டாதீங்க ஏசாதீங்க, அல்லாஹ் தஆலா என்ன என்ன செஞ்சுக்கிறான், இப்படியா சொன்னாங்க. கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னதான், சிறுபிராயமாக அதிசயமாக பேசிய முதல் வார்த்தையே என்னதான், கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆதானியல் கிதாப், எனக்கு வேதத்தை கொடுப்பான். வஜஅலனி நபியா, என்னை ஒரு தூதராகவும் என்ன செய்வான் ஆக்குவான். வஜஅலனி முபாரகன் ஐனமா குந்த், எங்கிருந்தாலும் என்னை அருள் நிறைந்த ஒரு மனிதனாக என்ன செய்வான் ஆக்குவான். ஔசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறு ஜகாத் கொடுக்குமாறு எனக்கு அவன் பணித்திருக்கின்றான். ஃபபர்ரம் பிவாலிதத்தி, என் தாய்க்கு பணி செய்பவனாக, என் தாய்க்கு பணி செய்பவனாக என்னை என்ன செய்திருக்கிறான், அவன் ஆக்கியிருக்கிறான். அப்ப பேசினாங்க, தொடர்ச்சியாக என்ன செய்தார்கள், பேசினார்கள். முதல் வார்த்தை என்ன, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்றதான் முதல்ல சொன்னாங்க. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலேயே நான் கடவுள் அல்ல, நான் இறை தூதர், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை சின்ன புள்ளையில ஈகிற நேரமும் சொன்னாங்க, பெரியால் ஆவன பிறகும் என்ன செய்தார்கள், அதைத்தான் சொன்னார்கள். அப்ப அல்லாஹு தஆலா, மல் மசீஹு இப்னு மரியம இல்லா ரசூல், மரியம் உடைய மகன் ஈசா அவர் ஒரு தூதர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்பும் பல தூதர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய தாய் ஒரு உண்மை பேசும் பெண், சித்திகாண்டா என்ன, மொத்த வாழ்க்கையும் உண்மைதான், மொத்த வாழ்க்கையும் உண்மைதான், உண்மையான ஒரு பெண்மணி என்று அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை புகழ்ந்து சொல்லிவிட்டு என்ன செய்கின்றான், அந்த ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள், உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உம்முஹு சித்திகா, அவருடைய தாய் என உண்மையாளரான ஒரு பெண்மணி. இவைகளை தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள் வந்து ஒரு இறை நேச பெண்மணி, அவர் ஒரு இறை தூதர் அல்ல. எனக்கு தெரியுமா, இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள், நாங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தி அறிவித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு நாம் செய்தி அறிவித்தோம் என்று சொன்னதெல்லாம் வச்சு, பெண்கள்லையும் சில நபிமார்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன, உமா அர்சல்னா மின் கபலிக மின் ரஸ் இல்லா ரிஜாலன், நாம் ஆண்களைத்தான் என்ன செய்திருக்கிறோம், தூதர்களாக அனுப்பியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்து, எங்களுக்கு தெரியும் நுபுவத்துக்கு பின்னால உள்ள பெரிய அந்தஸ்து என்ன, சித்தீக் என்று சொல்றதான். அபுபக்கர் சித்தீக் அவங்களுக்கு சித்தீக் என்ற வார்த்தை வந்திருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் போது, உலாஇகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன், நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்துக்குரியவர்களாக யார சொல்றான்? சித்திகின்களைத்தான் சொல்றான். அப்பவே மரியம் அலை இஸ்லாமும் அந்த அந்தஸ்துக்குரியவர். ரெண்டு பேரும் சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள். அல்ல என்ன சொல்ல வரா? இதுல இருந்து திங்கிறவங்களாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அட, இவங்க மனிதர்கள் உள்ளவர்கள் அப்பா. இவங்க யாரு? மனிதர்கள் உள்ளவர்கள். இவர்கள் கடவுள் கிடையாது. உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். மரியம் அலை இஸ்லாமும் தான், ஈசா அலை இஸ்லாமும் தான் சாப்பிடுறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, சகோதரர்களே, கடவுளுடைய இலட்சணம், இறைவனுக்குரிய இலட்சணங்கள்ல ஒன்றுதான், அவன் உண்ண கொடுப்பானே அன்றி அவனுக்கு யாரும் உணவளிப்பது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு யாரும் உணவளிப்பது கிடையாது. அவன் தான் உணவளிப்பவன், அவன் சாப்பிடுபவன் அல்ல. அப்ப இவங்க ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள் என்றால், இவர்கள் மனிதர்கள் என்பதற்கு இது பாரிய ஒரு சான்று என்று அல்லாஹு தஆலா நேரடியா கண்ணுக்கு விளங்குற ஒரு சாட்சியை சொல்றான். அதாவது ஆதாரங்களை சொல்லும் போது அறிவார்ந்த ஆதாரங்களை பெருசா அடுக்காம சாதாரணமா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி, தின்பவர்களாக இருந்தார்கள். திண்ட அடுத்தது என்ன செய்யணும்? திண்டத்துக்கு பிறகு அடுத்தது என்ன? டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா அப்படியே வைக்குமா? இல்ல, அடுத்த ஸ்டேஜுக்கும் போயிருப்பாங்க. எனவே இதெல்லாம் யாருக்குரியது? இதெல்லாம் மனிதர்களுக்குரியது. எனவே நபிமார்களை பார்த்து காபிர்கள், என்ன மாலி ஹாதர் ரசூல், என்ன இந்த ரசூல் யாக்குலு தாம் சாப்பிடுறாரு, மார்க்கெட்டுக்கு போறாரு வாராரு, அப்ப இதெல்லாம் நபிமார்களுக்கு இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இல்லப்பா, அவங்க மனிதர்கள், அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கானா யாக்குலானி தாம் என்று சொல்லிவிட்டு, உந்துர், நபியே பாருங்கள், கைஃப நுபையினு லஹுமுல் ஆயாத், வசனங்களை எப்படி நாம் அவர்களுக்கு விளக்கி சொல்கிறோம் என்பதை பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், உந்துர், நபியே பாருங்கள், கைஃப நுபையினு லஹுமுல் ஆயாத், வசனங்களை நாம் எப்படி விளக்கி சொல்கிறோம். அட, இவ்வளவு சிம்பிளா சொல்றோமே நாங்க. அவர்கள் சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள் என்று உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துறோமா? விளங்கப்படுத்துறோமே அப்பா. இவரவெல்லாம் விளங்கப்படுத்தின பிறகும் அல்லாஹ் சொல்றான், இதற்கு பிறகும் பாருங்க எப்படி திசை திருப்பப்படுகிறார்கள் பாருங்க. அட, இவ்வளவெல்லாம் சொல்லி சகோதரர்களே, இன்று வரைக்கும் அந்த கொள்கையில் ஒரு சமுதாயம் நிலைத்திருக்கிறது என்றால், இயேசு கடவுள்தான், முக்கடவுள்களில் ஒருவர் தான், மேரியும் கடவுள் தான், இப்படின்னு சொல்லி நம்பிக்கையில இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா, அட, இவ்வளவு தெளிவாக விளங்கப்படுத்தின பிறகுமா? சும்மந்தொர், நபியை பாருங்கள், அன்னாயு ஃபகூன், எப்படி அவர்கள் சத்தியத்தை விட்டும் திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். எனவே சகோதரர்களே, சத்தியத்தை ஏற்று சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அதுக்கு பின்னால போற பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால், உண்மையிலே அவர் மிக பெரும் பாக்கியசாலி. எனவே அல்லாஹு தஆலா நாம் கற்ற இந்த வசனங்களிலிருந்து படிப்பினை பெற்றவர்களாக, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன, என்ன நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள், இந்த நம்பிக்கை சரியா பிழையா, இதனால் ஏற்பட போகின்ற விபரீதம் என்ன, இயேசு கிறிஸ்தவருடைய, ஈசா நபியினுடைய உண்மை நிலவரம் என்ன, அவருடைய தாயின் உண்மை நிலவரம் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களினூடாக எங்களுக்கு விளக்கி சொன்னான். எனவே ஓதப்பட்ட இந்த வசனங்களிலிருந்து பயன்பெற்ற மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.